சிவன் சாருடைய ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புஸ்தகத்திலிருந்து ஸ்ரீதர ஐயாவாள் அப்படிங்கிற பகுதி. ஆந்திர தேச ராஜ்யங்களுள் ஒன்றில் அமைச்சராக பணியாற்றி காலகதி அடைந்துவிட்ட தந்தையின் ஸ்தானத்தை ஏற்க அரசன் தனையருக்கு உத்தரவிட்டான். சாஸ்திர கலைகளில் மகாமேதையாக விளங்கி வந்த தனையர் தெய்வீகத்திலேயே ஈடுபட்டு வந்ததினால் அத்தகைய உயர்ந்த பதவியை ஏற்றுக்கொள்ள இயலாததை அரசனிடம் தெரிவித்து கொண்டார். அரசன் மேலும் வற்புறுத்தவில்லை. இதையடுத்து வேதியர் தன்னுடைய மனைவியுடன் தென் திசையை நோக்கி க்ஷேத்திர யாத்திரையை மேற்கொள்ளலானார். மேலும் ஆச்சாரத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டு வந்த பிரம்பு பெட்டியில் அமர்ந்து வந்த பகவானும் தனது யாத்திரையில் அன்றாட பூஜையை தவறாமல் நிறைவேற்றி கொண்டார். இவ்வாறு பல க்ஷேத்திரங்களை தரிசித்து கொண்டே சோழ நாட்டை அடைந்தார். சோழ நாட்டின் இயற்கை வளங்களையும் ஏராளமான நதிகளுடன் கூடிய நீர்வளத்தையும் ஆங்காங்கு சோலைகளுக்கிடையே உயர்ந்து காணப்பட்ட பகவானின் கோபுரங்களையும் கண்டு மகிழ்ந்த வேதியர் அந்த பிராந்தியத்திலேயே தங்கிவிட மனம் கொண்டார். எனவே காவேரி தீரத்திலுள்ள க்ஷேத்திரங்களை தரிசித்து கொண்டே போய்க் கொண்டிருந்தபொழுது திருவிசநல்லூர் என்ற கிராமத்தை அடைய நேர்ந்தது. சாஸ்திர விற்பன்னர்களையும் மகா பண்டிதர்களையும் பெருமையுடன் தாங்கி வந்த அந்த கிராமத்தை கண்டதும் அவ்விடத்திலேயே வாசத்தை ஏற்க தீர்மானித்து விட்டார். வேதியரின் மேன்மையை அங்கீகரித்த கிராம பெரியோர்களும் தம்பதிகளுக்கு இடமளித்து உதவி புரிந்தனர். பெரியோர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட வேதியர் வழக்கம்போல உஞ்சவிருத்தி எடுத்து வாழ்க்கையை நடத்தி வந்தார். இவர் க்ஷேத்திர யாத்திரையை ஏற்று வந்தபொழுதே பகவானால் அங்கீகரிக்கப்பட்டு தெய்வ சாதுவின் நிலையை அடைந்துவிட்டார். தன்னுடைய அன்றாட சிவலிங்க பூஜை முடிந்ததும் உச்சி வேளைக்கு முன்பே அருகிலிருந்த கர்க்கடேஸ்வரர் கோயிலுக்கு சென்று பகவானை தரிசித்து வரும் பணியை ஏற்று வந்தார். இதே விதமாக ஒவ்வொரு பிரதோஷ திதியிலும் சந்தியா காலத்தில் சற்று தூரத்தில் இருக்கும் திருவிடைமருதூர் மகாலிங்கத்தை தரிசித்து திரும்பும் வழக்கத்தை ஏற்று வந்தார். இவர் அவ்வப்போது பகவானின் மேல் ஸ்தோத்திரங்களை இயற்றி வந்ததுடன் சில சமயங்களில் தெய்வ சிந்தனையில் மெய்மறந்த நிலையிலும் ஆழ்ந்து வந்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய பிதாவின் ஸ்ராத்த தினம் நெருங்கிய பொழுது திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமான் இவருடைய பெருமையை வெளியிட மனம் கொண்டு விட்டார். ஸ்ராத்த தினத்தன்று காலையில் செயலாற்ற வேண்டிய ஏற்பாடுகளை முடித்துவிட்டு இரண்டாவது ஸ்நானத்தின் பொருட்டு வேதியர் காவேரிக்கு சென்றார். ஸ்நானம் செய்துவிட்டு திரும்புகையில் ஒரு பஞ்சவன் மகாலிங்கம் பசிக் கொடுமையினால் தவிப்பதை பார்த்து விட்டார். இத்தகைய பரிதாபத்தை கண்ட இவரது மனமோ மேலும் தவிக்க ஆரம்பித்து விட்டது. பஞ்சமனின் பசியை தீர்ப்பதற்கு வேறு வகையில் இவர் ஏற்பாடு செய்திருக்கலாம். ஆனால் ஸ்ராத்தத்தின் பொருட்டு சமைக்கப்பட்டிருந்த பதார்த்தங்களை எடுத்து சென்று அந்த பஞ்சமனுக்கு அளித்து விட்டார் தெய்வசாது. சாஸ்திர சம்மதமற்ற இத்தகைய மனமாற்றத்தை அவர் உடனடியாக உணராமலும் இல்லை. எனவே தம்பதிகள் இருவரும் மறுமுறை ஸ்நானம் செய்துவிட்டு பதார்த்தங்களை தயாரிக்க தலைப்பட்டனர். நிற்க, தெய்வசாதுவின் நிலையை ஐயாவாள் அடையாமல் இருந்திருந்தால் மகாலிங்கர் பஞ்சமனாக வந்திருக்கப் போவதில்லை. பொதுவாக எக்குலத்தினராயினும் முக்கியமாக பிராமணர்கள் நமது தெய்வசாது புரிந்த ஒரு கூடாத முறையை ஏற்றுவிட்டால் அது ஒரு பெரும் பிழையே ஆகும். ஆனால் இவரோர் தெய்வசாது அல்லவா? தெய்வசாதுவின் இத்தகைய செய்கையை அறிய நேர்ந்த கிராம பெரியோர்கள் வேதியரை ஜாதி பிரஷ்டம் செய்திருப்பதாக அறிவித்ததுடன் அவர் காசிக்கு சென்று கங்கையில் ஸ்நானம் செய்து பிராயச்சித்தத்தை முடித்து கொண்டு வரும்படியான ஒரு நிபந்தனையும் விதித்தனர். எனவே ஸ்ராத்தத்திற்கு வரிக்கப்பட்டிருந்த பிராமணர்கள் கர்மாவை முடித்து கொடுப்பதிலிருந்து விலகி கொண்டனர். பொதுவாக ஸ்ராத்தத்திற்கு பிராமணர்கள் கிடைக்காத சந்தர்ப்பம் நேரிட்டுவிட்டால் அவர்கள் அமர வேண்டிய ஸ்தானங்களில் தர்பையை குஷாகிராஸ் ஆவாகனம் செய்து பூர்த்தி செய்வது வழக்கமாகும். எனினும் அடுத்து வரும் அதே திதியில் பிராமணர்களை கொண்டு முடிக்க வேண்டியதும் அவசியமாகும். எனவே தெய்வசாதுவின் கிரகத்திலிருந்து பிராமணர்கள் விலகி கொண்டு விட்டதால் தர்பையை ஆவாகனம் செய்து ஸ்ராத்தத்தை முடித்து கொண்டார். ஆனால் ஸ்ராத்தம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தாளிடப்பட்ட அவருடைய வீட்டுக்குள்ளிருந்து பிராமணர்களால் சொல்லப்பட்ட ஸ்ராத்த மந்திரங்கள் அண்டைய வீட்டினரின் செவிகளில் விழுந்தன. இதை அதிசயத்துடன் கேட்ட அவர்கள் அக்கம் பக்கத்திலுள்ள சிலரை கூப்பிட்டு அவர்களையும் செவியுறச் செய்தனர். ஆனால் இத்தகைய ஆச்சரியத்திற்கான காரணத்தை ஊகிக்க இயலாதவாறு ஒருவரை ஒருவர் பார்த்து நின்றனர். உண்மையில் வீட்டினுள் வேதியரை தவிர வேறொருவரும் இருந்தார்கள் இல்லை. அந்த வேதியரும் மந்த சப்தத்தை கேட்டாரில்லை. இவ்விதத்தில் அதிசயத்தை தோற்ற வைத்தார் மகாலிங்கர். எனவே தெய்வசாதுக்கள் சாஸ்திர விதிகளிலிருந்து தவறினாலும் அது குற்றமாகாது என்பதே இதன் பொருளாகும். ஆனால் தங்களுடைய உயர்ந்த நிலை உணராத தெய்வசாதுக்கள் எக்குலத்தினராயினும் அவரவர்களுக்கு உற்ற சாஸ்திர விதிகளை கடைபிடிக்க தவறுவதும் இல்லை. பெரியோர்கள் தெய்வசாதுவுக்கு நிபந்தனை விதித்ததாக கூறினேன் அல்லவா? அத்தகைய நிபந்தனையை அந்நிலையிலிருந்து அவர் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நமக்கு தோன்றலாம். சிவனை தவிர வேறொன்றையும் நினையாத அவர் வேறு எந்த இடத்திலும் வாழ்க்கையை கொள்ளலாம். ஆனால் தன்னை போல் உத்கிருஷ்டமான சாஸ்திர விதிகளை கடைபிடித்து வந்தவர்களும் உயர்ந்த யோகியத்தைகளில் மேன்மை உற்று இருந்தவர்களுமான பெரியோர்களின் நியாயமான நிபந்தனையை அவர் உல்லங்கனம் செய்யவில்லை. எனவே வழக்கம் போல மறுநாள் உஷக்காலத்தில் எழுந்திருந்து பரியேணி தர்ப்பணத்தையும் பிறகு கர்மானுஷ்டானங்களையும் முடித்து கொண்டு தனது பத்தியுடன் காசிக்கு புறப்பட்டார். இவர்கள் சென்று கொண்டிருந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் ஒரு யவன ஸ்திரீ எதிரில் தென்பட்டாள். அவள் இவர்களை நிறுத்தி இவர்கள் போகும் இடத்தையும் அதன் காரணத்தையும் விசாரித்தாள். இவருடைய வரலாறனத்தையும் கேட்டுக்கொண்ட அவள் தானே கங்கை என்றும் அந்த வாரத்தில் வரும் அமாவாசை என்று காலையில் அவர்களுடைய வீட்டில் கிணற்றுக்கு வருவதாகவும் இதில் நம்பிக்கை வைக்கலாம் என்றும் கூறி புறப்பட்டவர்களை திருப்பி அனுப்பிவிட்டாள். களங்கத்தை கொள்ளாத இவர்களும் பெண்ணின் வார்த்தையில் இம்மியளவும் சந்தேகத்தை கொள்ளாமல் திரும்பியதை நினைக்கும் போது எவரும் ஆச்சரியத்தை கொள்ளாமல் இருக்க முடியாது. இவர்கள் திரும்பி வந்துவிட்டதை கண்ட கிராம பெரியோர்களில் பலர் தெய்வசாதுவின் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கவில்லை. ஆனாலும் முந்தைய நாளில் சாத்த மந்திரத்தை அதிசயத்துடன் கேட்ட சிலர் அமாவாசை வரையில் பொறுத்து பார்க்கலாமே என்று கூறியதின் பேரில் அதுவரையில் காத்திருக்க மற்றவர்களும் இசைந்தனர். அமாவாசை திதியும் வந்துவிட்டது. உஷக்காலத்திலேயே வழக்கம் போல காவேரியில் ஸ்நானம் செய்து காவேரி தீரத்தில் அனுஷ்டானம் தியானம் போன்றவைகளையும் முடித்து கொண்டு அருணோதயத்திற்கு முன்பே வீட்டை அடைந்தார். வீட்டை அடைந்ததும் தன்னுடைய சிவலிங்கத்தை தரிசித்துவிட்டு கங்கையை ஸ்தோத்ரித்து கொண்டே கிணற்றடிக்குச் சென்றார். இதற்கு முன்பே கிராமத்தவர்கள் ஒவ்வொருவராக வேதியரின் வீட்டை சூழ்ந்து கொண்டனர். கிணற்றடியில் நமஸ்கரித்து எழுந்து கங்கையை பிரார்த்தித்தார் தெய்வசாது. என்னே அதிசயம், கிணற்றுக்குள் கங்கை பொங்க ஆரம்பித்தாள். கிணற்றின் மேல் வழிந்தோடினாள். மேலும் வெள்ளப்பெருக்கெடுக்கவும் ஆரம்பித்தாள். மகானாகிய மாரியவர் கங்கையை அடங்கும்படி பிரார்த்தனை செய்தார். கங்காதேவியும் தனது உக்ரகத்தை அடக்கி கொண்டாள். மகானின் பாதங்களில் விழுந்து அனைவரும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். மேலும் இந்த சம்பவத்திலிருந்து மகான் கிராமத்தை விட்டு அகன்று சஞ்சாரத்தை கொண்டு விடுவாரோ என்ற ஓர் ஐயமும் பெரியோர்களுக்கு தோன்றிவிட்டது. எனவே மறுமுறையும் நமஸ்கரித்து கிராமத்திலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டனர். மகானும் அவர்களுக்கு மரியாதை தெரிவித்து திருவிசைநல்லூரிலேயே தங்கி இருக்க ஒப்புக்கொண்டார். எனினும் பிரதோஷ நாட்களில் மகாலிங்கத்தை தவறாது தரிசித்து வந்த மகான் தனக்கு தோன்றிய மற்றைய நாட்களிலும் திருவிடைமருதூரை அடைந்து தரிசித்து வந்தார். திருவிடைமருதூரை அடைவதற்கு இரு நதிகளை கடந்தாக வேண்டும். ஒருநாள் மகாலிங்க சுவாமியை தரிசித்து திரும்பும் பொழுது இரவில் சற்று நேரமாகிவிட்டது. ஓடக்காரர்களோ தங்கள் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டனர். நதிக்கரையை அடைந்த மகான் ஓடக்காரனை காணாமல் தயங்கிக் கொண்டிருக்கையில் பகவான் ஓடக்காரன் ரூபத்தில் ஓடிவந்து மகானை உற்ற இடத்தில் கொண்டு சேர்த்து விட்டார். ஆனால் மகான் அவனுக்கு அன்பை செலுத்த நினைத்த பொழுது ஓடக்காரனை அவ்விடம் காணவில்லை. எனினும் மறுநாளைக்கு ஓடத்துறையை அணுகிய பொழுது தனக்கு அந்நேரத்தில் உதவியதை குறித்து ஓடக்காரனிடம் அன்பு தெரிவித்தார் மகான். இதை அதிசயத்துடன் கேட்ட அவன் தான் முதல் நாள் இரவில் மகானை மறுக்கரையில் கொண்டு சேர்க்காததை தெரிவித்துக் கொண்டான். இந்த தெய்வீக சம்பவத்தை ஓடக்காரன் மூலமாக யாவரும் அறிய நேர்ந்தது. மகான் ஒரு சில ஆண்டுகள் வரையில்தான் மகாலிங்கத்தின் தரிசனத்தை ஏற்று வந்தார். ஒரு நாள் மகாலிங்கத்தின் சன்னிதியில் நமஸ்கரித்து வழிபட்டு கொண்டிருந்த மகான் மறுபடியும் எழுந்திருக்கவில்லை. படுத்து வழிபட்ட மகானை அவ்விடத்தில் காணவும் இல்லை. மகான் சூன்யமாகிவிட்டார். யாவும் மாயை என்பதாக வேதாந்தம் கூறுகிறதே, அதை இந்த விதமாக மகாலிங்கர் உணர்த்தியதாகவும் கொள்ளலாம். அந்த மாயை நமக்கு புரியாத போதிலும் ஐயாவாள் என்ற ஆந்திர மகானை மகாலிங்கர் இந்த விதத்தில் ஆட்கொண்டார் என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானதாகும். இவரை வழிபட்டு நிற்கும் வழக்கத்தை கொண்ட பக்தர்களோ இந்த அற்புதத்தைக் கண்டு பிரமிப்பான வியப்பில் ஆனந்தத்தை கொண்டனர். இன்றைக்கும் திருவிசநல்லூரில் கார்த்திகை அமாவாசையன்று அந்த மகானின் ஞாபகார்த்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த திருநாளன்று அதிகாலையில் மக்கள் காவேரியில் நீராடி ஐயாவாள் மடம் என்ற அவரது கிரகத்தை அடைந்து மறுபடியும் அந்த கங்கை கிணற்றில் ஸ்நானம் செய்து மடத்தில் உள்ள மகானின் பிம்பத்தை வழிபடும் வழக்கத்தை ஏற்று வருகிறார்கள். திருவிசைநல்லூர் கிராமம் கும்பகோணத்துக்கு கிழக்கில் 4 மைல்கள் தூரத்தில் உள்ளது. திருவிடைமருதூருக்கு மேற்கில் 2 மைல் அருகில் உள்ளது. மகான்களாக உயர்பவர்கள் தங்களுடைய அந்தஸ்தை எந்தவிதத்திலும் காட்டிக்கொள்ளாத தன்மையை ஏற்பவர்களே தவிர அடக்கத்தை காண்பிக்கும் தன்மையை ஏற்பவர்கள் அல்லர். இந்த கடைசி வரியை படிக்கும்போது எனக்கு மூக்க பஞ்சஸ்தியில் ஆரியாசதகத்தில் 69வது ஸ்லோகம் கிம்வா பலதி மமான்யேஹி பிம்பாதர சும்பி மந்தஹாசமுகி சம்பாதகரி தமசா மம்பா ஜாகர்த்தி மனசி காமாட்சி. பிம்பாதர சும்பி மந்தஹாசமுகி, கோவை பழம் போன்ற உதடுகளில் மந்தஹாசத்துடன் ஜாகர்த்தி மனசி காமாட்சி, உன்னுடைய முகமானது என் மனத்தில் ஒளிவிடுகிறது. சம்பாதகரி தமசாம், என்னுடைய அஜ்ஞானத்தை போக்கிவிட்டது. கிம்வா பலதி மமான்யேஹி, அம்மா காமாட்சி மற்றவாளால் எனக்கு என்ன ஆகின்றிருக்கு அப்படின்னு சொல்கிறார். மகான்கள் அப்படி தான் இருப்பா, துறவிக்கு வேந்தனும் துரும்புங்கிற மாதிரி அவள் யார்கிட்டையும் பணிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் தன்னுடைய அந்த தெய்வீக அந்தஸ்தை காமிக்கவும் மாட்டாள். இந்த வரிகளை படிக்கும்போது எனக்கு கோவிந்த தாமோதர சுவாமிகளை ஞாபகம் வரும். அவர் அப்படி தான் இருந்தார். இன்றைக்கி கார்த்திக் அமாவாசை, ஐயாவாளையும் அது மூலமாக கோவிந்த தாமோதர சுவாமிகளையும் தியானம் பண்ணலாம் அப்படின்னு அதுக்காக இந்த சரித்திரத்தை படித்தேன். இந்த ஐயாவாள் சரித்திரம் சார் புஸ்தகத்தில் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் அதை உங்களோட பகிர்ந்துட்டேன். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.